அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றுகிற மார்க்கம். நமக்கு தரப்பட்டிருக்கிற எந்த மார்க்க சட்டங்களை எடுத்து பார்த்தாலும் அது ஒன்றோ அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்குரியதாக இருக்கும், அல்லது மற்ற படைப்புகளுடைய கடமைகளை நிறைவேற்றுவதாக இருக்கும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள், அல்லாஹ் உனப்பேக்கும் அக்பரில் கதா, பெரும்பாவங்கள் எல்லாம் மிக பெரும் பாவங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? ஆம்பியார் சொல்லலாம் சொல்லுங்கள். மூன்று பாவங்களை நபி அவர்கள் சொன்னார். அல்லாஹுக்கு இணை வைத்தல், பெற்றோர்களுக்கு துன்பம் கொடுப்பது, பொய் சாட்சி சொல்வது என்று சொன்னார். இப்போ அப்பாஸ் ரதி அல்லாஹுவன் அவர்கள் பெற்றோர்களை துன்புறுத்தல் என்ற அந்த வார்த்தைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை பார்த்தேன். இவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு மகன் அல்லது மகள் தன்னுடைய தகப்பனுக்கு முன்னால் ஒரு பிடவையை உதறுகிறார். அந்த பிடவையிலிருந்து வருகிற தூசு தகப்பனை நோக்கி செல்கிறது. இந்த மகன் அல்லாவிடத்தில் தந்தையை துன்புறுத்தியவன் என்று எழுதப்பட்டு விடுவார். மற்றவர்களிடம் பாவமாகாத விடயங்கள் கூட பெற்றோர்களுக்கு முன்னால், தாய் தகப்பனுக்கு முன்னால் செய்யப்படும் பொழுது இது பாவமாகி விடுகிறது. நாம் இதை துன்பமாக நினைப்பதே இல்லை. ஆனால் சொல்கிறார்கள், அல்லாவிடத்தில் அவன் தாயை தகப்பனை துன்புறுத்தியவன் என்று எழுதப்படுகிறார். பெற்றோர்களுடைய சத்தத்தை விடவும் ஒரு மகனுடைய சத்தம் உயர்ந்துவிடக்கூடாது. அதை முஹத்திசூன்கள் துன்பம் கொடுப்பதாக காண்கிறார்கள். அப்துல்லாஹி இப்னு ஆவுன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை ஒரு தடவை தாய் அழைக்கிற நேரத்தில் பதில் சொல்லிவிட்டு அவர்கள் உணர்கிறார்கள், என்னுடைய சத்தம் உயர்ந்து விட்டது, தாயுடைய சத்தத்தை விடவும் என்னுடைய சத்தம் கூடிவிட்டது. உடனே போய் இரண்டு அடிமைகளை வாங்கி உரிமையிட்டு விடுகிறார்கள். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு போகட்டும் என்பதற்காக. இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தன்னுடைய தாயுடன் பேசும் பொழுது தெரியாதவர்கள் யாரும் கண்டால் இவருக்கு ஏதோ நோய் இருக்கிறது என்று யோசிப்பார்கள். அவ்வளவு பணிந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய சத்தத்தை குறைத்து தாழ்த்தி பேசுவார்கள். இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது, நோய் இருக்கிறது என்று நினைப்பார்களாம். இவர்கள் எல்லாம் சிறுவர்கள் அல்ல, இவர்கள் சமூகத்துக்கு இமாம்களாக இருந்தவர்கள். இவர்களுடைய பேச்சை கேட்டு ஆயிரம் ஆயிரம் மாணவர்கள் மனிதர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட காலத்திலும் அவர்கள் பெற்றோர்களுக்கு முன்னால் இவ்வளவு பணிந்து நடக்கிறார்கள். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் அழுகிறார்களா, நீங்கள் அவர்களை துன்புறுத்தி விட்டீர்கள். உங்களுடைய வார்த்தையை கேட்டோ, உங்களுடைய பேச்சினாலோ, அல்லது உங்களுடைய செயல்பாடுகளினாலோ, அல்லது உங்களுடைய எந்த காரியத்தினாலேயோ உங்களுடைய பெற்றோர்கள் அழுவார்கள் என்றிருந்தால் நீங்கள் பெற்றோரை துன்புறுத்திய பாவத்தை செய்திருக்கிறீர்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மன் அஹ்தன வாலிதைஹி ஃபகத் அக்கஹுமா, தாயை தகப்பனை கவலைக்குள் யாராவது போட்டுவிட்டால் அவர்கள் பெற்றோர்களை துன்புறுத்தி விட்டார்கள். அவர்கள் இந்த ஹுகூக் என்ற இந்த குற்றத்தை செய்தவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய தாயையோ தகப்பனையோ கோப பார்வையில் பார்க்கிறார், அவர் எதுவும் பேசவும் இல்லை, செயலால் எதுவும் செய்யவும் இல்லை, வெறும் ஒரு பார்வை மட்டும்தான், கோப பார்வையில் பார்க்கிறார். இவர் ஒரு பொழுதும் தாய் தகப்பனுக்கு உபகாரம் செய்த ஒரு நல்ல மகனாக ஆக முடியாது. பிர்ருல் வாலிதைன் என்ற அந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்கிற நன்மையை செய்தவராக ஒரு நாளும் ஆகிவிட முடியாது. பெற்றோர்களுடன் கோபம் வருவது, எடுத்ததுக்கெல்லாம் கோபம், முகத்தை பார்த்து பேச விருப்பமில்லை, இது ஒரு மனிதனுடைய மூதவித்தனத்துக்கு அடையாளம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை பேச வைத்தார். அவர்களுடைய பேச்சில் இருந்த அந்த விடயங்களை குர்ஆன் சொல்கிறது. அதில் ஒன்றுதான் சொன்னார்கள், வபர்ரம் பிவாலிதத்தி வலம் யஜ்அல்னி ஜப்பாரன் ஷகியா, வ அல்லாஹு தஆலா என்னை தாய்க்கு உபகாரம் செய்கிற ஒரு மகனாக ஆக்கியிருக்கிறான். என்னை அடக்கி ஆளக்கூடியவனாகவோ ஊதேவியாகவோ அவன் படைக்கவில்லை. தாய்கள் தாய்க்கு தகப்பனுக்கு உபகாரம் செய்கிறவர்கள் அவர்கள் ஊதேவிகளாக இருக்க மாட்டார்கள். பெற்றோர்களுக்கு சட்டங்கள் போடக்கூடாது. நிறைய வீடுகள்ல மகன்மார்கள் படித்தவர்கள் நல்ல அறிவு உள்ளவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, அவர்களுக்கு எந்த சட்டமும் இல்லை, பிள்ளைகள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். தாய்க்கு தகப்பனுக்கு நிறைய சட்டம், சும்மா தாத்தா வீட்டுக்கு போகக்கூடாது, சாட்சி வீட்டுக்கு போகக்கூடாது, அந்த வீட்டிலிருந்து யாரும் இங்க வரக்கூடாது. சட்டத்தை போடுவதற்கு நாம் யார், என்ன அதிகாரத்தை வைத்து பெற்றோர்களுக்கு சட்டத்தை போடுகிறோம்? ஒரு பொழுதும் பெற்றோர்களையும் தாய் தகப்பனையும் அவர்களுடைய ரத்த உறவுகளையும் பிரித்துவிடக் கூடாது. நாம் பிரிக்கப்படும் பொழுது அதனுடைய வருத்தம் தெரியும். எத்தனையோ குடும்பங்களில் தாய்க்கு ஒரே ஆசை தன்னுடைய ஒரே சகோதரியை பார்த்து வர வேண்டும். ஆனால் தடையாக இருக்கிறது நானா, சொந்த மகன் அப்படியெல்லாம் போக இயலாது. அவங்க செஞ்ச அநியாயத்துக்கு அந்த வீட்டை நீங்க நிற்க கூடாது, அவங்க இங்க வரவும் கூடாது, நீங்க சந்திக்கவும் கூடாது. அன்பான சகோதரர்களே, இது எவ்வளவு வருத்தமானது, இது எவ்வளவு கடினமானது. இப்படிப்பட்ட குற்றங்களில் யாரும் மாட்டிவிடக் கூடாது. அஸீத் இப்னு அபி ஹுபைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது ஒரு பிள்ளை தன்னுடைய தாயையோ தகப்பனையோ பேச்சில் தோக்கடித்து விட்டார், பேசும் பொழுது தன்னுடைய திறமையால் தாயை தகப்பனை தோக்கடித்து விடுகிறார். பாப்பா சொல்றது பில, நான் சொன்னது சரி, உம்மா சொல்றது பில, நான் சொல்வது சரி என்று அவர்களை பேச்சு திறமையால் அவர்களை தோக்கடித்து விட்டார். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பெற்றோர்களை துன்புறுத்தியவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் நமக்கு பேச்சை சொல்லித் தந்தவர்கள். நாம் மொழிகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்முடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் சிறு வயதில் நமக்கு எதுவும் புரிவதில்லை என்று தெரிந்தும் கூட நம்முடன் நிறைய பேசினார்கள். அதுதான் நம்மை பேச்சாளர்களாக மாற்றியது, அதுதான் நமக்கு நாவன்மையையும் திறமையையும் பேச்சு திறமையையும் தந்தது. அந்த நாவுகளாலேயே பெற்றோர்களை பதம் பார்த்து விடக் கூடாது. அவர்களுக்கு ஒன்றும் புரிவதில்லை என்று இப்பொழுது நாம் நினைத்தாலும் நாம் பேச வேண்டும். நமக்கு புரியாத காலத்தில் நிறைய பேசினார்கள். ஆகவே அவர்களுக்கு இப்பொழுது புரிவதில்லை, பரவாயில்லை, நாம் பக்கத்தில் இருந்து பேச வேண்டும். நிறைய வயோதிபர்கள் படுக்கையுடன் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு எதுவுமே பேசிக் கொள்ள முடியாது, எதுவுமே சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு நிலையிலே சின்ன குழந்தைகளை போல பலகீனர்களாக படுக்கையில இருக்கிறார்கள். நிறைய சகோதரர்கள் நினைக்கிறார்கள், அவர்களுக்கு இப்பொழுது துப்புரவு பணிகளை மட்டும் செய்து மாற்ற வேண்டிய உடுப்புகளை மட்டும் மாற்றிவிட்டால் நாம் பெரிய கடமை செய்து விட்டோம். எல்லோரிடமும் சொல்கிறார்கள், நான் தான் வாப்பா பார்க்கிறேன், நான் செலவெல்லாம் பார்க்கறது இல்லை, ஒரு ஆள் வச்சிருக்கிறேன், என்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கூட அந்த வேலையை நான் கொடுக்கறது இல்லை, இதெல்லாம் பெரிதாக நினைக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அவர்களுடைய கடமைகளின் ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் அது. அவர்களுக்கு பக்கத்திலே இருந்து நாம் பேச வேண்டும். அவர்கள் பதில் அளிக்காதது நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து ஓதுங்கள். நோயாளிகளுக்கு ஓதி ஊத வேண்டிய நிறைய துஆக்கள் ஹதீஸ்களில் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. நம்முடைய பெற்றோர்கள் படுக்கையில இருந்தால் அவர்களுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் அந்த துஆக்களை பக்கத்தில் இருந்து ஊத வேண்டும். அவர்கள் விரும்புகிற மனிதர்களை அவர்களுக்கு அழைத்து வந்து காட்ட வேண்டும். அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும் அது. அவர்கள் நேசிக்கிற மனிதர்கள் வருவதை தடுத்துவிடக் கூடாது. யாரும் வரக்கூடாது இல்லை, அவர்கள் பக்கத்தில் வர வேண்டும். மரண நேரத்தில் இருந்தாலும் சரி, நல்ல மனிதர்கள் அன்புக்குரியவர்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது மரணம் வர வேண்டும். ஏனென்றால் அன்புக்குரியவர்கள் பக்கத்தில் இருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த சந்தோஷத்தில் இலகுவாக களிமாவை சொல்லி விடுவார்கள், பேசிக்கொள்ள மாட்டார்கள், பதில் சொல்ல தெரியாது, இப்பொழுது எதுவும் விளங்குவதில்லை என்று நாம் நினைக்க கூடாது. கடைசி தருவாயில் மனிதன் எல்லாவற்றையும் கேட்கவும் விளங்கவும் ஆரம்பித்து விடுவான். பதில் சொல்ல முடியாது. முடிவான வரைக்கும் நம்முடைய பெற்றோர்கள் மரணிக்கும் பொழுது கூட நாம் பக்கத்தில் இருக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு களிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த நேரங்களில் அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து நமக்கு வரக்கூடிய கிடைக்கக்கூடிய துஆக்கள் இருக்கின்றன, கிடைத்தால் பெரும்பாக்கியம். அன்பான சகோதரர்களே, துன்புறுத்துவது என்றால் அவர்கள் எப்படி விளங்கி இருக்கிறார்கள் பாருங்கள். அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய தாய் தகப்பனுடன் உட்கார்வார்கள், கூடவே சாப்பிட மாட்டார்கள். கேட்டார்கள், ஏன் நீங்கள் அவர்கள் இருக்கும் பொழுது சாப்பிடுவதில்லை? சொன்னார்கள், நான் பயப்படுகிறேன், அந்த சாப்பாட்டு பீங்கானில் அவர்கள் விரும்புகிற ஏதாவது ஒரு துண்டு ஒரு கவலம் இருக்கலாம், அவர்களுக்கு முந்தி நான் அதை எடுத்துவிட்டால் நான் அவர்களை துன்புறுத்தி விடுவேனோ என்ற பயம்தான் என்னை தடுக்கிறது, அதனால் நான் கூட இருப்பேன், நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார்கள். பெற்றோர்களை துன்புறுத்துகிற மகன்மார்களோ மகள்மார்களோ அல்லது மற்றவர்கள் எவரும் பெற்றோர்களை துன்புறுத்துகிறவர்கள் எப்பொழுதும் ஆபத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பிடி அவர்களுக்கு உலகத்தில் எப்பொழுதும் வரலாம். சில சில பாவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா மறுமையில் தண்டனை கொடுப்பதுடன் உலகத்திலேயே தண்டனை கொடுக்கிறான். அதுல ஒன்றுதான் இந்த பாவம். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், லா தஸ்ஹபன் ஆஅன், நீங்கள் கூட இருப்பதற்கு யாரையும் தெரிவு செய்வதாக இருந்தால், அது ஒரு மனைவியாக இருக்கலாம், ஒரு பார்ட்னராக இருக்கலாம், ஒரு நண்பர் கூட்டாளியாக இருக்கலாம், அல்லது ஒரு மருமகனாக இருக்கலாம், கூட இருப்பதற்கு நீங்கள் ஒருவரை தெரிவு செய்யும் பொழுது பெற்றோர்களை துன்புறுத்துபவர்களாக இருந்தால் அவர்களை ஒரு நாளும் தெரிவு செய்ய வேண்டாம். உங்களுக்கு மருமகனாக வேண்டாம், உங்களுக்கு கூட்டாளியாக வேண்டாம், அந்த பார்ட்னர் வேண்டாம், அந்த மருமகள் வேண்டாம். எந்த நேரத்திலும் அவர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை எப்பொழுதும் வரலாம். தன்னுடைய தாய்க்கு தகப்பனுக்கு நல்லவர்களாக நன்றி உள்ளவர்களாக நடக்காதவர்கள் உலகத்தில் வேறு எவருக்கும் நன்றி உள்ளவர்களாக நடப்பார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது. அங்கேயே நன்றி இல்லை என்றால் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு செலவழித்தாலும் அவர்கள் உங்களுடன் எவ்வளவு நெருக்கமாக பழகினாலும் அவர்கள் உண்மையில் நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியாது. இந்த மார்க்கம் தாய் தகப்பனுடைய ஹக்குகளை நிறைவேற்றுவதற்காக எத்தனையோ நஃபிலான சுன்னத்தான அமல்களை கூட விடச் சொல்கிறது. பரதுகள் தவிர்ந்த சுன்னத்தான நஃபிலான நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்காக செய்யக்கூடிய எத்தனையோ காரியங்களை பெற்றோர்களுக்காக விடச் சொல்லக்கூடிய மார்க்கம் எங்களுடைய மார்க்கம். அன்பான சகோதரர், நான் சொல்லுகிற இந்த விடயங்களை நாமும் யோசிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் வளர்கிற பிள்ளைகளுக்கும் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு இந்த அடிப்படைகளை ஆழமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். சஹாபி வருகிறார்கள் தூரத்திலிருந்து பயணம் செய்து, யா ரசூலல்லாஹ் ஜித்து உபாயிஉக அலல் ஹிஜ்ரா, நான் வந்திருக்கிறேன் ஹிஜ்ரத் செய்வதற்காக, ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு நிரந்தரமாக வந்து தங்கிவிட வேண்டும், அதற்கு உங்களிடத்திலே உடன்படிக்கை செய்ய நான் வந்திருக்கிறேன். வரும் பொழுது வீட்டில் என்னுடைய தாயும் தகப்பனும் அழுகிறார்கள், என்னுடைய பிரிவை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, அழுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், فَأَبْحِكْهُمَا كَمَا أَبْحَيْتَهُمَا திரும்பி செல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர்களை அல்ல வைத்தது போல அவர்களை சிரிப்பூட்டுங்கள், சிரிக்க வைங்கள். ஒவ்வொரு மகனுக்கும் தெரியும், நான் எதை செய்தால் என்னுடைய பெற்றோர் சிரிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள், அதை செய்ய வேண்டும், அவர்களை திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். ஒரு மனிதர் வந்தார், யார் ரசூல் அல்லாஹ், ஜிஹாதுக்காக என்னை அனுப்பிவிடுங்கள், நான் வந்திருக்கிறேன். அஹய்யுன் வாலிதா, உங்களுடைய பெற்றோர்கள் ஹயாத்துடன் இருக்கிறார்களா? ஆம் யா ரசூல் அல்லாஹ், ஃபஹீஹிமா ஃபஜாஹித், போய் உங்களுடைய ஜிஹாதை அங்கே செய்யுங்கள் என்றார்கள். அவர்களுக்கு பணிவிடை செய்ய சொன்னார்கள். பயணங்கள் செல்வதாக இருந்தாலும் சில பொழுது மார்க்க சட்டங்கள் இருக்கின்றன. யாருக்கு பெற்றோர்களுடைய எந்த பெற்றோர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மகனின் பக்கம் கடுமையான தேவை இருக்கிறதோ, அப்படி இருந்தால் அவர்கள் இப்படிப்பட்ட எந்த பயணத்துக்கும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வேறு ஏற்பாடுகள் இருந்தால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பயணங்களுக்கு அனுமதி இருக்கிறது. பெற்றோர்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஒன்றோ தூரத்தில் இருக்கிறோம், அல்லது அவர்கள் கவனிக்க வேண்டிய தேவையில இருக்கிறார்கள் என்றால், நமக்கு அந்த இடத்தில் இருந்து கொள்ள முடியவில்லை, நமக்கு வேறு வேறு பொறுப்புகள் இருக்கின்றன என்றால், தனக்கு என்ன சட்டம் என்பதை ஒவ்வொருவரும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய சஹாபி, அவர்களை கொண்டு ஆயிரம் ஆயிரம் மக்கள் பயனடைந்தார்கள். மக்களுக்கு ஹதீஸ்களை அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் அவர்களால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர்களை தெரிவு செய்தார். இந்த தெரிவுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம், அல்லாஹ் ஒருவன் அறிந்தவன், அவர்கள்ட்ட இருந்த தாய், அவர்களுடைய தாய் மட்டும்தான் ஹயாத்தோடு இருந்தார்கள். அந்த தாய்க்கு அவர்கள் செய்த மரியாதை, அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வருவதற்கும் அவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள். அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே சொல்லி துஆவை வாங்கி கொடுத்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, தன்னுடைய தாய் ஹயாத்தோட இருக்கிற வரைக்கும் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லல. ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற ஆசை, எல்லோரும் போகிறார்கள், வருகிறார்கள். அங்கே போனால் எத்தனையோ மற்ற சஹாபாக்களை சந்திக்கலாம், நிறைய பயனடையலாம், பயன் கொடுக்கலாம். இப்படி இருந்தும் கூட அவர்கள் தாய் ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை. தாயுடைய மௌத்துக்கு பிறகுதான் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். தாய் தகப்பனை கவனிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய சந்தர்ப்பங்களை இழந்தவர்கள் நம்ம நிறைய பேர்கள் இருக்கலாம். எனக்கு ஒரு நல்ல தொழில் கிடைத்தது, ஆனால் நான் போகவில்லை, பாப்பாவை பார்க்கணும் என்றதற்காக. எனக்கு வெளிநாடு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது, ஆனால் நான் போகவில்லை, என்னுடைய உம்மா சுகையினம் ஊட்டி இருக்கிறாங்க, அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக. இப்படி சொல்லக்கூடியவர்கள் நம்ம நிறைய பேர்கள் இருக்கலாம். எனக்கு ஊருக்கு வெளியில் நல்ல இடம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, ஆனாலும் நான் போகல்ல, என்னுடைய தகப்பனை பார்க்க வேண்டும், அவருடைய அவருக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக என்று எத்தனையோ சந்தர்ப்பங்களை இழந்தவர்கள் நம்ம நிறைய பேர்கள் இருக்கலாம். ஆனால் ஒய்சுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரிய மனிதர், அவர்களை பற்றி ஹதீஸ்கள் எல்லாம் பேசியிருக்கிறது. அவர் இழந்ததை போல ஒரு பெரிய இழப்பை யாரும் இழந்திருக்க முடியாது. தன்னுடைய தாய்க்காக அப்படி என்ன இழந்தார் என்றால், அவர் சஹாபியாகிற பாக்கியத்தை இழந்தார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், இவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்து விட்டார்கள், யமன்ல இருக்கிறார்கள். யமனுக்கும் மதீனாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. அங்கிருந்து மக்கள் வந்து போய்கொண்டே இருப்பார்கள். தனக்கு தெரிந்தவர்கள், குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஊர் மக்கள், எவ்வளவு பேர்கள் மதீனாவுக்கு போய் 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 அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சஹாபியாகி திரும்பி வருகிறார்கள். இவர்களுக்கு போக வேண்டும் என்ற ஆசை, நபி அவர்கள் மீது உயிரையே வைத்திருந்தார்கள். ஆனாலும் தாய் சொல்றாங்க, மகன் நீங்க போன நாய் என்ன செய்வது, தன்னுடைய தாயை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கேயே தங்கிவிட்டார்கள். இறுதியில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தும் வந்துவிடுகிறது, போய்க்கொள்ள கிடைக்கவில்லை. எவ்வளவு பதறி இருப்பார்கள், அவ்வளவு நேசம் வைத்திருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவன், அவன் யாருடைய நலவுகளையும் மறைய விடுவதில்லை. அவன் நன்றி உள்ளவன், அவன் சிறிய பெரிய அத்தனை காரியங்களையும் நன்கு அறிந்தவன். அவன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து விட்டான். இங்கே முக்கியமான சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்ன கைர தாபிஈன் ரஜுலுன் யுகாலு லஹு உவைஸ். தாபிஈன்களுடைய காலம் இன்னும் ஆரம்பமாகவும் இல்லை, இது சஹாபாக்களுடைய காலம், நுபுவத்துடைய காலம். அப்பொழுதே அந்த தாபிஈன்களுடைய பெயரை சொல்கிறார்கள், தாபிஈன்களில் மிகச்சிறந்த மனிதர் உவைஸ், ஒரு மனிதர், அவருடைய பெயர் உவைஸ். அவர் பிற்காலத்தில் உங்களிடத்திலே வருவார். அவருடைய அடையாளங்கள் என்ன என்பதுதான், அந்த அடையாளங்களில் சொன்னார்கள், அவருக்கு தாய் மட்டும் இருக்கிறார்கள், அவர் அந்த தாயுடைய ஹிதுமத்தில் இருக்கிறார். ஒரு நாள் அவர் உங்களிடத்திலே வருவார், உங்களில் யாராவது அவரை சந்தித்தால் அவரிடத்தில் துவா செய்ய சொல்லி, இஸ்திஃபார் செய்ய சொல்லி அந்த துவாவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் அப்பையும் அவருக்கு வர கிடைக்கல. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலம் வந்தது. இப்பொழுது அங்கே யமன்ல இருந்து உதவி படைகள் வருகிறார்கள். ஒவ்வொரு கூட்டங்களும் வரும்பொழுதெல்லாம் ஹலீஃபாய் போய் விசாரிப்பார்கள், உங்களில் உரை சென்று யாரும் இருக்கிறீர்களா? கேட்டு 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 எப்படியோ வந்த ஒரு கூட்டத்தில் அவர்களை கண்டுபிடித்தார்கள். அவர்களிடத்தில் தனக்காக துஆ செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறார்கள். பிறகு அந்த ஹதீஸையும் சொல்கிறார்கள். அந்த தாபிஈ உவைஸுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக இஸ்திஃபார் செய்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நாம் வீட்டுக்குள்ள மறைத்து மறைத்து செய்கிற இந்த ஹிதுமத்துகள், இந்த சேவைகள், இந்த பணிவு, இந்த பணிவிடை, இந்த செலவுகள் எதையும் அல்லாஹு தஆலா வீணாக்கி விடுவதில்லை. யாரெல்லாம் பெற்றோர்களுக்கு செலவழிக்கிற சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறோமோ அந்த செலவுகளை பாக்கியமாக நினைக்க வேண்டும், அதை பாரமாக நினைக்க கூடாது. நானுக்கு அவ்வளவு வசதி இருக்குது, அவர் ஒண்ணுமே செய்யறதில்லை, நான் தான் எல்லாத்தையும் பார்க்கிறேன், அன்றைக்கும் மருந்து கூட்டிட்டு போனது நான் தான், இன்றும் நான் தான், ஏன் அவர்களுக்கு வாப்பா இல்லையா? இந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நாம் நினைக்க வேண்டும், எனக்கு இது பாக்கியம். சொல்கிறார்கள், என்னுடைய சகோதரர் இருந்தார் உமர், அவர் இரவாகிவிட்டால் இரவாகிவிட்டால் அவர் தக்பீர் கட்டி தஹஜ்ஜுத்துல ஆரம்பித்து விடுவார். இரவில் நீண்ட நேரம் அவருடைய காலம் தொழுகையிலேயே கழியும், அவ்வளவு நன்மை செய்வார். ஆனால் நான் என்றால் என்னுடைய தாயுடைய காலை உண்ட ஆரம்பிப்பேன். ஒரு நாள் கூட என்னுடைய சகோதரர் செய்யக்கூடிய அந்த அமலை பார்த்து நான் பொறாமைப்பட்டதில்லை. எனக்கு தெரியும் எனக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் அது அதை விடவும் பெரிய, அவர் தொழுகிற தொழுகையை விடவும் பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நாம் நம்முடைய தந்தையுடைய தாயுடைய கால்களை பிடித்து ஊண்டுவதை, அவர்களுக்கு உதவி செய்வதை, அவர்களை கண்ணியப்படுத்துவதை நம்முடைய பிள்ளைகளும் பார்க்க வேண்டும். அவர்கள் படிக்க வேண்டும், இப்படித்தான் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் பார்த்து படிக்க வேண்டும். நாம் செலவழிப்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். நமக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும். எப்படி முற்படுத்துகிறோம் என்பதை அவர்களும் பார்க்க வேண்டும். பெற்றோர்களுக்கு செலவழிக்கிற செலவுகள் இன்ஷா அல்லாஹ் அது செலவுகள் அல்ல, அது வரவு, அது திரும்ப கிடைக்கும். அது செலவுகள் அல்ல, அதை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் உலகத்திலேயே திருப்பி தருவார். இரண்டு அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே நற்கூலியை கொடுக்கிறான். அதை செய்பவர்கள் மூமின்களாக இருந்தாலும் சரி, ஈமான் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அதில் ஒன்றுதான் பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. நிறைய பேர்கள் நினைக்கிறார்கள், பெற்றோர்கள் என்றால் அவர்களுக்கு எந்த உணர்வும் இல்லை, அவர்களுக்கு கவலை வருவதில்லை, அவர்கள் அழுவதில்லை, அவர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை என்று அவர்களை வெறும் மரக்கட்டைகள் மாதிரி நினைக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது, அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. நாம் ஒரு பிள்ளைகளை வளர்க்கிறோம், நமக்கு எவ்வளவு எதிர்பார்ப்புகள், அதே மாதிரியான எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அவர்களுக்கு இருக்கின்றன. அவர்கள் அணுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள், எல்லா சந்தோஷம் கவலை எல்லாமே அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவைகளை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஒரு நோயை சொன்னால், காலையில சொன்னாங்க தலைவலியாக இருக்குது, மாலையில கேட்க மறந்து விடக் கூடாது, பாப்பா தலைவலி என்று சொன்னீங்க இப்ப எப்படி இருக்குது, காய்ச்சல் என்ற செய்தி கிடைக்கிறது, பாப்பாக்கு காய்ச்சல், உமாக்கு காய்ச்சல், மறந்து விடக்கூடாது அந்த தினங்கள், இரண்டு மூணு நாலு தினங்கள் மறக்காமல் அவர்களை அல்லாஹ் தஆலா எவ்வளவு தொடர்பு சாதனங்களை நமக்கு இலகுவாக தந்திருக்கிறார், எந்த விதமான கட்டணம் இல்லாமல் யார் யாருடன் பேசுகிறோம் அவர்களை தொடர்பு கொண்டு அடிக்கடி விசாரிக்க வேண்டும். இப்ப எப்படி இருக்குது காய்ச்சல், மருந்து எடுத்தீங்களா, மருந்து குடிச்சீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, என்ன கறி செய்தீர்கள், எல்லாமே இருக்கிறதா, இன்றைக்கு யாரு வந்தாங்க, கேட்டுக்கொள்ள வேண்டும். இது பெண் பிள்ளைகள் மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கு முன்னால் பெரியவர்களாகிய ஆண்களாகிய நாமும் பெண்களை போல பணிந்து அன்பா பேச வேண்டும். அல்லாஹ் தஆலா யாருக்கு முன்னாலும் பணிய சொல்லவில்லை, ஆனால் பெற்றோர்களுக்கு முன்னால் பணிய சொல்லியிருக்கிறார். அணிந்து நடக்க வேண்டும். தகப்பன்மார்களை புரிந்து கொள்ளுங்கள், நிறைய பேர்கள் தாயோட இரக்கமாக அன்பாக இருப்பார்கள், ஆனால் பாப்பாவை பிடிக்காது, தகப்பனை பிடிக்காது. அன்பான சகோதரர்களே, பல பொழுது தாய்மார்களை விடவும் தகப்பன்மார்கள் நமக்கு நிறைய உபகாரம் செய்திருப்பார்கள், நிறைய கருணை உள்ளவர்கள், அவர்களுடைய அவர்களுக்கு இருக்கிற அன்பை அவர்களுக்கு காட்டிக்கொள்ள தெரியாது, நிறைய பேர்களுக்கு வார்த்தைகளால் அந்த அன்பை வெளிப்படுத்திக் கொள்ள தெரியாது. நாமும் அப்படித்தான், நாமும் வயதை அடையும் பொழுது நமக்கு புரியும், நாம் நிறைய நினைக்கிறோம், வார்த்தைகளால் சொல்லிக் கொள்ள தெரியாது. அழ தெரியாதவர்கள் அழுதுவிட்டால், தகப்பன் அழுதுவிட்டால் கண்கள் தாங்க மாட்டார். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுடைய பிரிவுக்காக அழுத அழுகையை பற்றி பேசி இருக்கிறான். அவர் அழுது 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 கண்ணீர் போய் 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 கண்கள் இரண்டும் எழுத்து விட்டன, கண் பார்வை இழந்து விட்டார். இது ஒன்று போதும் அவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்வதற்கு. ஒரு வாலிபர் கிலாப் என்ற ஒரு வாலிபருடைய ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை உலமாக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர் மதீனாவுக்கு வந்து சென்று சஹாபாக்களை சந்தித்து கேட்கிறார், அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல் இது, ரெண்டு பேருமே சொன்னார்கள் அல்லாவின் பாதையில் போராடுவது. ஹலீஃபாவிடத்துல போய் உமர் ரபி அல்லாஹ் இடத்துல போய் சொல்கிறார்கள், தூர இடத்துக்கு என்னை அனுப்பி விடுங்கள், நான் போக வேண்டும், நான் திரும்பி வரக்கூடாது சொன்னார்கள். உங்களுடைய பெற்றோருடைய அனுமதியை பெற்றுவார்கள். அவர் போனார், அவர்கள் விரும்பவில்லை, ஆனாலும் இவர் வற்புறுத்தி எப்படியோ கெஞ்சி அனுமதியை பெற்று வந்து அனுமதி தந்து விட்டார்கள் என்று சொல்ல அவர்களை தூரத்துக்கு அனுப்பிவிடுகிறார்கள். அவர் சென்றதுதான் அவருடைய தகப்பனுக்கு அந்த பிரிவை தாங்கி கொள்ள முடியவில்லை, அல்லது அழுது அழுது காலத்தை கடக்க ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் அவர் பார்க்கிறார், ஒரு சின்ன குருவி வாயில் ஏதோ ஒரு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு மரத்தில், ஒரு ஈச்ச மரத்தில் உள்ள தன்னுடைய குஞ்சுக்கு அது சாப்பாட்டை ஊட்டி விட்டு போகிறது. இதை கண்டதும் அவருக்கு தன்னுடைய மகனுடைய நினைவு வந்து விட்டது. அழுதார் அழுதார், கவிகள் படித்தார். அந்த கவிகளில் தன்னுடைய அந்த தாங்கிக் கொள்ள முடியாத கவலைகளை சொல்கிறார். அதிலே சில வரிகளில் உமர் ரபி அல்லாஹன் அவர்களையும் அவர் ஏசி படிக்கிறார். அவர்தான் என்னுடைய மகனை அனுப்பினார் என்பதற்காக அவர் ஏசி படிக்கிறார். இதை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அவரை அழைத்துக் கொண்டு வந்து அமீருல் முஃமினீன் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மஜ்லிஸில் வைத்து அந்த பாடல்களை நீங்கள் இப்பொழுது படியுங்கள் என்று சொல்கிறார்கள். மிக நீண்ட காலம் போய்விட்டது. அவர் பார்வையை அவருடைய பார்வை கூட விலகினப்பட்டு போயிருந்தது. அவர் அந்த கவிதைகளை படிக்கிறார். உமர் ரதி அல்லாஹு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏன் படிக்கிறார், சொன்னார்கள், இவருடைய மகன் கிலாப் இவரை நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள், அதனால்தான் தவறை இவர் படிக்கிறார் சொன்னார்கள். அவரை திருப்பி அனுப்பிவிட்டு உடனே தூது அனுப்பினார்கள். இந்த கடிதம் கிடைத்தவுடன் கிலாப் உடனடியாக மதீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இந்த காலத்தில் வேகமாக பயணம் செய்து வருவதற்கு பரீதுடைய ஏற்பாடு இருந்தது. அந்த ஏற்பாட்டில் அவர்கள் வேகமாக அனுப்பி வைக்கப்படுகிறார். மதீனாவுக்கு வந்ததும் அவரை வீட்டுக்கு அனுப்பாமல் அவரை மறைத்து வைத்து அவரிடத்தில் விசாரணை நடத்தினார்கள். என்னுடைய தகப்பன் உன்னை நேசிக்கிறார், நீங்கள் அப்படி என்ன செய்தீர்கள் அவருக்கு? அவர் சில விஷயங்களை சொன்னார். அதில் ஒன்று சொன்னார், என்னுடைய தகப்பனுக்கு நான் ஒரு வித்தியாசமான முறையில் பால் கறந்து கொடுப்பேன், அதை அவர் விரும்பி குடிப்பார். அது எப்படி என்று கேட்டார்கள். சொன்னார்கள், நான் இரவிலேயே அவருக்குரிய ஆட்டை நான் ஒதுக்கி வைத்து விடுவேன், குட்டிகள் அந்த பாலை குடித்து விடாமல் அதை தனியாக ஒதுக்கி வைத்து விடுவேன். பிறகு காலையில் அதிகாலையில் எழுந்து போய் தாப்பன் எழும்புவதற்கு முன்னாலே நான் போய் அந்த பால்மடியில் குளிரான தண்ணீரை தெளிப்பேன், பால்மடி குளிர்ச்சி அடைந்ததும் அதை அப்படியே காய விடுவேன், தானாக காய்ந்ததற்கு பின்னால் கொஞ்சம் பாலை கறப்பேன், மீண்டும் தண்ணீரை தெளிப்பேன், மீண்டும் விடுவேன், பிறகு கொஞ்சம் பாலை கறப்பேன். இப்படி பாலை கறந்தால் அந்த பால் ருசியாக இதமாக இருக்கும், என்னுடைய தகப்பனுக்கு காலையில் கொடுப்பேன், விரும்பி குடிப்பார்கள். சரி என்று சொல்லி அவரை இருக்க சொல்லி பால் கறக்கிறதுக்கான ஏற்பாட்டையும் செய்துவிட்டு தகப்பனை அழைத்து வர சொல்கிறார்கள். உமையா என்று அவருடைய பெயர். இந்த தகப்பன் வருகிறார். வந்ததும் அவர்களை உட்கார வைத்து கேட்டார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கின்றனவா, நிறைவேறாத ஆசைகள்? அவர் சொன்னார், எனக்கு எதுவுமே இல்லை, இல்லை சொல்லியாக வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னார், எனக்கு வாழ்க்கையில் என்னுடைய கடைசி ஆசை ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய மகன் கிலாபை மீண்டும் ஒரு தடவை நான் பார்த்து விட வேண்டும். அவத்து அவரை ஒரு தடவை நான் பார்த்து விட வேண்டும், அவரை அப்படியே கட்டி அணைத்து அவருடைய வாசத்தை என்னுடைய மௌத்துக்கு முன்னால் நான் ஒரு தடவை நுகர வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னார். உங்களுடைய ஆசை நிறைவேறும், நீங்கள் பால் குடியுங்கள் என்று சொல்லி அந்த பாலை தரவிக்க செய்து பால் கோப்பையை நீட்டுகிறார்கள். அவர் சொன்னார், பால் குடிப்பதில்லை, நான் பாலை எப்பொழுதோ நிறுத்திவிட்டேன், பால் குடிக்கவே மாட்டேன் என்று மறுத்தார். அமீர் முஃமினீன் சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், இந்த பாலை நீங்கள் குடித்தே ஆக வேண்டும். சத்தியம் செய்ததும் அவர் பாலை எடுத்து தன்னுடைய வாய்க்கு கொண்டு போகும் பொழுதே அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய மகன் கிலாபுடைய வாசம் எனக்கு வருகிறது என்று சொன்னார். இப்படி அன்பு பாருங்கள், இப்படி அவருடைய உணர்வு, அந்த வாசத்தை அவர் இப்படி நினைவு வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். உமர் ரதி அல்லாஹு அன்ஹு இதை கண்டதும் உடனே அழைத்தார்கள் கிலாபை. பாப்பாவும் மகனும் அப்படியே கட்டி அணைத்துக் கொள்கிற அந்த காட்சியை பார்த்து அவர்களால் கண்களை கட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. அமீர் முஃமினீன் அழுது விடுகிறார்கள். சொன்னார்கள், கிலாப் இதற்கு பிறகும் உங்களுக்கு சுவர்க்கம் தேவையா இருந்தால் இந்த பாப்பாவுக்கு நீங்கள் கடமை, அவருடைய கடமைகளை செய்யுங்கள், அங்கே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இதுதான் பெற்றோர்களுடைய அந்த உணர்வு, அவர்களுடைய அன்பை படித்தான். இத்தனையோ பெற்றோர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். அவருக்கு இருந்த அதே உணர்வு அன்பு அவர்களுக்கும் இருக்கிறது, நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய சிறுவர்கள் பெரியவர்களாக வரும் பொழுது அந்த அன்பு, அந்த எதிர்பார்ப்புகள் எப்படியானது என்பதை நாமும் புரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு காது கொடுத்து கேட்கவே, எத்தனையோ வயது போன பெற்றோர்கள் சின்ன சின்ன விஷயங்களை மனசுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவைப்படுவதெல்லாம் ஒரு காதுதான், யாராவது காது கொடுத்து கேட்கணும், அவர்கள் அவர்களுடைய விஷயங்களை சொல்ல வேண்டும். அன்பான சகோதரர்களே, அந்த காதுகள் நம்முடைய காதுகள் தான், நாம் பொறுமையுடன் கேட்க வேண்டும். எந்த பேச்சையும் இதையும் நிறுத்தக்கூடாது. பாப்பா தெரியும் அதுதானே இதுதானே, இல்ல ஒரே விஷயத்தை 10-20 தடவைகள் சொன்னாலும் பரவாயில்லை, பொறுமையாக காது கொடுத்து அதை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அதுல எவ்வளவு இன்பம் இருக்கிறது என்பதை இன்ஷால்லா நாம் வயதுக்கு போய் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சுக்களை பக்கத்திலிருந்து கேட்கும் பொழுது அந்த இன்பத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, புரிந்து கொள்வோம், இது பிற்படுத்துகிற விஷயம் அல்ல, அவர்களுக்கு எங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனை நாள் இருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாது. தாய் என்பவர் உறுதி மட்டும்தான். மகள் போனால் ஒரு மகள் கிடைக்கலாம், மனைவி போனால் மனைவியோருக்கு திருமணம் செய்து கொள்ளலாம், சகோதரிகள் உருவாகலாம், கிடைக்கலாம், எத்தனையோ நண்பர்கள் கிடைக்கலாம். ஆனால் தாய் என்பவள் உறுதி மட்டும்தான். போய்விட்டால் உலகம் எல்லாம் அலைந்தாலும் இன்னொரு தாய் கிடைக்க மாட்டாரு. தகப்பன் என்பவர் ஒருத்தர் மட்டும்தான். அவர் போய்விட்டால் காண்கிற எத்தனையோ வயோதிபர்கள் நமக்கு தகப்பனாகத்தான் தெரிவிப்பார்கள். ஒவ்வொரு ஜனாதாவும் தகப்பனை நினைக்க வைத்து நம்மை அண வைக்கும். ஒவ்வொரு கபரும் தகப்பனுடைய மௌத்தை நமக்கு நினைக்க வைத்து கண்ணீரை கொட்ட வைக்கும். ஆனால் அவர் திரும்பி வருவதில்லை. அன்பான சகோதரர்களே, இது கவனம் செலுத்துவோம். யார் யாருடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்களோ அவர்களுக்காக நிறைய துவா செய்யுங்கள். அவர்கள் யாருடன் எல்லாம் அன்பாக சேர்ந்திருந்தார்களோ அவர்களுடன் நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை நாம் போய் சந்திப்பது போல அவர்களுடைய கபர்களுக்கு போய் சலாம் சொல்லிவிட்டு ஜியாரம் செய்துவிட்டு வர வேண்டும். இது அவர்களுக்கு மரணத்துக்கு பின்னால் நாம் செய்கிற கடமைகள். அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் பெற்றோர்களுக்கு நல்லவர்களாக உபகாரிகளாக ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. வாஆஃபிரு தஆவானா அல் ஹம்து.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.